இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி ஞானஸ்தானம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம், அல்லது மறுபிறப்பு என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். யோவான் 3:3-8 வார்த்தைகளை வாசிப்போம். யோவான் 3:3-8
இயேசு அவருக்கு பிரயோஜனமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு நிக்கொலவும் என்று, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்திலே இரண்டாவது தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமா என்றான். இயேசு பிரயோஜனமாக, ஒருவன் ஜனத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அது சத்தத்தை கேட்கிறாய், ஆயினும் அது இந்த இடத்திலிருந்து வருகிறது என்றும் இந்த இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார்.
போதும், இங்கு ரெண்டு தடவை பறக்கணும் அப்படின்னா, முதல் ஜலத்தினால மறுபடி பறக்கணும். ஜலம்னா தேவனுடைய வார்த்தை. ஜலத்தினால மறுபடி பறக்கும்போது அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் தெளிவடைந்து பரலோக ராஜ்யத்தை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அவன் ஆவியினால் மறுபடி பறக்கும் பொழுது அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்போ மறுபிறப்பு அல்லது ஞானஸ்தானம், ஞானஸ்தானம் சொல்லி பார்க்கும்போது வேதத்தில் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், பல வகையான ஸ்நானங்கள் இருக்கு. இந்த மொத்தம் 7 அல்லது 8 வகையான ஸ்நானங்கள் இருக்குது ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானத்தில் ஒன்றா அவங்களா தானாக எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லது, இல்லாட்டினா ஆண்டவராக பார்த்து ஏதோ ஒரு ஸ்நானம் கொடுப்பாரு. அப்படின்னா அக்னி நிறையத்தில் முங்கி கிடக்கிறதும் ஒரு ஞானஸ்தானம் தான். அப்போ எந்த ஞானஸ்தானம் அவனாக எடுத்துக்கல அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அவனை கடைசியில் அக்னி நேரத்தில் போடுவார். அப்போ நாமளாம் இங்கே தேவனுடைய வார்த்தையினால் மறுபடி பிறக்கிறது. அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் சிந்தித்து தியானித்து நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது நம்முடைய அறிவு புதிய அறிவாக மாறுகிறது. அப்பொழுது நம்ம புதிய மனிதனாக மாறுகிறோம். எப்படி நம்ம ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிற ஒரு ஆளுக்கும் ஸ்கூலுக்கு போய் படித்து முடிச்சுட்டு வந்த ஆளுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, அறிவில் வளர்ந்தவனாக இருக்கிறான். அதே மாதிரி நம்ம உலகத்தில் எத்தனை அறிவு இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு நம்முடைய எதிர்காலத்துக்கு அல்லது நித்திய வாழ்க்கைக்கு பயன்படாது, அல்லது நம்மளுக்கு சமாதானம் கிடைக்காது. நாம் தேவனுடைய அறிவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பழைய அறிவெல்லாம் விட்டுட்டு அது தேவனுடைய அறிவாக மாற்றி எடுக்கும்போது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல எதிர்காலம் இருக்கிறது, நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கிறது, நாம் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்போம். அப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் நல்லா வேலை செஞ்சு தூரத்தில் இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பார்ப்பதற்கு ஒரு மனுஷன் ஒரு தடவை பிறக்கணும், திரும்பவும் ஆவியில் மறுபடி பிறந்தால் தான் உள்ளே போக முடியும். அப்போ இதை வந்து கிறிஸ்தவங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, தண்ணியில் முங்கி எழுந்திரிச்சா போதும் ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. அப்போ ஆவியில் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஆவியில் முங்கி எழுந்திரிச்சா போதுமா? பத்தாது. அப்போ இன்றைக்கி ஆவியில் ஞானஸ்தானம் சொல்லும்போது எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அந்நிய பாஷை பேசுனா அவன் ஆவியில் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்கிறாங்க. அது ஆவியில் ஞானஸ்தானம் எடுத்தவன் சொன்னவங்க அந்நிய பாஷை பேசுகிறவங்க அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ வந்து ஆவியில் ஞானஸ்தானம் எடுத்தவங்கள கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நாங்கள் பரிசுத்தாவியில் எங்களை பெற்றிருக்கிறோம், நாங்கள் ஆவியில் ஞானஸ்தானம் எடுத்திருக்கோன்ட்டு எல்லாத்துக்கிட்டையும் அந்த அந்நிய பாஷை பேசி பேசி காமிப்பாங்க. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, ஆவியில் மறுபடி பிறந்தவனை கண்டுபிடிக்க முடியாது, அவன் தன்னை வெளிப்படுத்த மாட்டான். அவன் தேவனுடைய காரியமாக போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பான், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவான். அப்போ இன்றைக்கி கிறிஸ்தவ மதத்தின்படி சொல்லுகிற காரியம் உண்மை அல்ல, அது அவர்களாகவே உருவாக்கி சொல்லுகிற காரியங்கள். பைபிளில் வசனம் ஒரு மாதிரி இருக்குது, மனுஷன் அதை தனக்கு தகுந்த மாதிரி மாற்றி இன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயத்தை சீரழிச்சிட்ருக்கிறான். அவனும் சீரழிந்தது இல்லாமல் மற்றவனையும் சீரழிக்கிறான். அதுதான் வசனம் சொல்லுது, பரலோக ராஜ்யத்துக்கு நீங்களும் போகிறதில்லை, போகிறவங்களே விடுறதில்லை. இப்படி அநேகம் வந்து இன்றைக்கி தண்ணியில் முங்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க நாங்கள் ஞானஸ்தானம் படித்தாச்சு, அன்னி பாசம் பேசுகிறவங்க நாங்கள் இப்போ ஆவியில் மறுபடி பறந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப நாளைக்கு இருக்காது. தேவனுடைய நாள் வரும்போது உண்மையாக ஆவியில் பிறந்தவங்க யார் அல்லது நடிக்கிறவங்க யாருங்கிறது ஆண்டவர் காட்டி கொடுத்துருவார். தீர்த்து 3:5 தீர்த்து எழுதின நிருபம் 3:5 நாம் செய்த நீதியின் கிரியையின் நிமித்தம் அவன் நம்மை ரட்சியாமல் நமது இரக்கத்தின்படியே போதும். மனுஷனுக்கு ரட்சிப்புனா இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஞானசன் படுத்தாச்சுன்னா போதும், நீ ரட்சிக்கப்பட்டாய். ஆனால் ரட்சிப்புங்கிறது ரெண்டு காரியத்தினால வரணும். என்னன்னு கேட்டீங்கன்னா மறு ஜென்மம் முழுக்க. அப்படின்னா மறு ஜென்மன்னு சொன்னால் நம்ம மரணத்துக்கு பின்னால் எப்படி வருவோம், அல்லது உயிர் தேடுதலுக்கு அப்புறம் என்னென்ன காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிற தேவ அறிவு நம்முடைய மனதில் வரணும், அல்லது நம்முடைய அறிவில் வரணும். எல்லோரும் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க, என்னென்னமோ சொல்லிட்டு உயிர் தேடுறதுக்கு அப்புறம் நம்ம மரணத்துக்கு பின்பாக நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும், தேவன் அதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த பூமியில் இருக்கும்போது அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் பல்லவத்துக்குரியவர்களாக மாறுகிறோம். அப்போ அந்த மாதிரி அறிவு நம்மளுக்குள்ளே வரணும். அதான் மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலாலும். அப்போ பரிசுத்த ஆவியில் தான் மறுபடி பறக்க முடியும். அப்போ மறு ஜென்மம் முழுக்கங்கிறது தண்ணியில் மூங்கி எழுந்திருக்கிறதில்ல, நம்ம மரணத்துக்கு முன்பாக நடக்க போகிற காரியங்களை குறித்து ஆண்டவர் ஒரு மனுஷனை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்கிறத நம்ம வேதத்திலிருந்து தெளிவாக படிக்கும்போது நாம் அறிவிலே மறுரூபம் ஆகிறோம். அப்புறம் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது நாம் ஆவியிலே மறுரூபம் ஆகிறோம். இப்படி ரெண்டு காரியம் நம்மளுக்குள்ள வந்தால் தான் நாம் ரட்சிக்கப்பட முடியும். அப்போ ஞானஸ்தானங்கிறது தண்ணியில் முங்கி இருந்துட்டு ஒன்றா ரட்சிக்கப்பட்டாச்சுங்கிறாங்க, அது வந்து ஒரு ஆரம்பம்தான். ஆனால் நம்ம தண்ணியில் முங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் நம்முடைய அறிவு தேவனுக்குரிய காரியங்களாக மாற வேண்டும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு சபைக்கும் போகும்போது ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. வேறு சபைக்கு போனாங்கன்னா நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்க, நீங்கள் மற்ற சபையிலெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துக்கணுமா எங்களுக்கு தெரியாது, நீ எந்த சபையில் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சபையிலையும் போட்டு முக்கி 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 ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பார்த்தீங்கன்னா 4 தடவை 5 தடவை 6 தடவை தண்ணியில் முக்கி முக்கி எழுந்திரிச்சிருப்பான். அதனால தான் அதனால் நீதிமான் ஆகிறோன்னு நினைக்கிறாங்க. ஒரு நாளும் நீதிமான் ஆக முடியாது. தண்ணியில் முழுகி எழுந்திரிக்கிறது ஞானஸ்தானம் இல்லை, ஞானத்தில் முழுகி எழுந்திரிக்கிறது தான் ஞானஸ்தானம். அப்படியாக அறிவிலையும் மறுரூபமாயிருக்கணும், ஆவிலையும் மறுரூபமாயிருக்கணும். அப்போ தான் ஒரு மனுஷன் ரட்சிக்க முடியும் அல்லது ரட்சிக்கப்படுவான். எபேசியர் 5:26 25-27 போதும். இங்கே நாம் ஞானஸ்தானத்தை பற்றி பார்க்குறோம். என்ன சொல்லியிருக்குதுன்னா திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினார். அப்போ தண்ணீங்கிறது தேவனுடைய வசனத்தை ஆதாரமாக காட்டுகிறது. திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறது. அப்போ சுத்திகரிப்பு ஒன்று, அப்புறம் ஆண்டவர் பரிசுத்தமாக்குறாரு. அப்படி வந்து ஆண்டவர் நம்மளை நம்ம வந்து சுத்தமாக்குறார். அப்போ தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ளே வரும் பொழுது நாம் கிறிஸ்துவின் மனவாட்டி சபையாக மாறணும்னு சொன்னால் நாம் தேவனுடைய வார்த்தையினாலே முங்கி எழுந்திரிச்சிருக்க வேண்டும். அதே மாதிரி தேவனுடைய ஆவியினாலே நாம் மறுரூபமாக வேண்டும். 1 பேதுரு 3:18-21
அநீதியுள்ளவருக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையின்றி ஆவியிலே வெற்றிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் ஆவியிலிருந்து பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் தூர்வத்திலே ரோமன் பேரை அழைத்து வந்த நாட்களிலே தேவன் நீதியை பொறுப்போடு காத்திருக்கும் போது கீழ்ப்படியாக போனவைகள். இந்த பேரையிலே சிறந்த 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜனத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பகையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றி நன்மனசாட்சி உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையும்
போதும். அப்ப இங்க ஞானஸ்தானத்தை எதோட ஒற்றுமைப்படுத்தி பாக்குறதுனா, இந்த வசனத்துல நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் போது 8 பேர் காக்கப்பட்டாங்க. அப்ப அதற்கு ஒப்பனையாக ஞானஸ்தானம் இங்கே குறிப்பிடப்படுகிறது. அப்படின்னா ஞானஸ்தானம் அல்லது தண்ணீர் ஸ்தானம் சொன்னா மாம்சை அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது. அப்போ இங்கே ஒரு உடன்படிக்கை செய்கிறேன் நாம. அப்போ அந்த உடன்படிக்கை வந்து கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினாலே நம்மளை ரட்சிக்கிறது. அப்போது இங்கே முதல்ல மனுஷன் ஜலத்திலான ஞானஸ்தானம் எடுக்கிறான். இப்போ ஜலத்தில் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அல்லது தேவனுடைய வார்த்தையினாலே அவனுடைய அறிவு மறிரூபம் ஆகும் பொழுது அவன் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படுகிறான். அப்போ தேவனுடைய வசனத்தினால அறிவினால ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கும் ஆவியில ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கும் இடையில என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய அறிவினாலே ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தங்களுடைய மாம்சத்தை கொலை செய்யும் பொழுது அல்லது தங்களுடைய மாம்சத்தில் இருக்கிற பாவத்தை கொலை செய்யும் பொழுது தான் ஆவியில உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள் அல்லது ஆவியிலே ஞானஸ்தானம் எடுக்க ஆயத்தமாகிறார்கள். அப்படி வந்து ஜலத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஆவியில் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு இடையில் இந்த காரியம் நடைபெறுது. அப்போ இன்றைக்கி அநேகம் பேர் வந்து தேவனுடைய ஞானஸ்தானத்தை ஞானத்தில் எடுத்திருக்கிறார்கள், அறிவிலே மறுரூபமாயிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேவனுடைய ஆவியில் ஞானஸ்தானம் எடுக்கலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறையப்படவில்லை அல்லது கொலை செய்யப்படவில்லை. அப்படி வந்து கொலை செய்தால் மட்டும்தான் அவர்கள் ஆவியிலே மறுபடி பிறக்க முடியும். யோபு 26 அதிகாரம் 1-5 வரை, யோபு 26 அதிகாரம் 1-5 வரை.
யோபு மறுமொழியாக, திடனில்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய், கடனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய், நீ ஞானம் இல்லாதவனுக்கு எப்படி துணையாக இருந்து மெய்ப்பொருளை குறைவர அறிவித்தாய், யாருக்கு அறிவை போதித்தாய், உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது, ஜலத்தின் கீழ் மறைந்தவர்களுக்கும் அவர்களோட
போதும். இங்க வந்து யோபு ஒரு காரியத்தை சொல்றாரு, திடனில்லாத மனுஷனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய். நீ ஒரு மனுஷன் சோர்ந்து போகும்போது வியாதியிலேயோ துக்கத்திலேயோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையிலேயோ சோர்ந்து போகும்போது நாம் அவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறோம். அப்படி வந்து நாம் வந்து அப்படி திடனற்று போனவர்களுக்கு, நம்பிக்கை இல்லாமல் போனவங்களுக்கு ஒரு மனுஷன் எப்படி ஒத்தாசை பண்ண முடியும் அப்படிங்கிறத யோபு இங்கே சொல்லி காட்டுறாரு. நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய், பலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய். பலன் இல்லாத கையினா பணம் இல்லாதவங்க அல்லது வேலை கிடை இல்லாதவங்க, அப்படி வந்து தங்களுடைய காரியங்களை தாங்களே செய்ய முடியாமல் கஷ்டப்படுறவங்கள பார்த்து அவங்களுக்கு நீ எப்படி ஆதரித்தாய். அப்புறம் ஞானம் இல்லாதவனுக்கு எப்படி நீ ஞானத்தை அல்லது மெய்ப்பொருளை குறைவர அறிவித்தாய். அப்போ இன்றைக்கி ஊழியக்காரங்க எல்லாருமே அல்லது எல்லா மனுஷருமே தேவனுடைய ஆவியில் இந்த மாதிரி காரியங்களை செய்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ திடனற்றவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுவதற்கு தேவனுடைய வார்த்தையில் ஆலோசனை கொடுக்குறாங்க, பலனற்றவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்து அவருடைய கையை பரப்படுத்துகிறார்கள், ஞானம் இல்லாதவனுக்கு மெய்ப்பொருளை குறைவர அறிவித்தார். அப்படின்னா அவங்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை பொறுத்து மெய்யான ஞானத்தை இன்னைக்கு அநேகர் தெரிவிக்கிறாங்க. இப்போ யாருக்கு அறிவை போதித்தாய், நம்ம ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் எவ்வளோ போதிச்சாலும் அவன் வந்து உணர்வடைய மாட்டேங்கிறான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது தேவனுடைய ஆவியாக இருந்தால், தேவனுடைய வசனமாக இருந்தால் அவர்கள் உணரடைவார்கள். அப்படி மனுஷனுடைய சொந்த காரியங்களையோ சொந்த அறிவையோ அவங்களுக்குள்ளே கொண்டு வரும் பொழுது, ஒரு மனுஷனுக்கு எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் சரி, அவன் ஆயுசு முழுவதும் தேவனுடைய வார்த்தை கேட்டிருந்தாலும் சரி, அவனுக்குள்ள பிரயோஜனம் ஒன்றுமே வராது. அதுவும் இல்லாமல் உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது? இங்கே தான் கடைசியாக கேள்வி. அப்போ இத்தனையும் நீ செய்கிறைய, உன்னுடைய ஆவியிலிருந்து செய்கிறையா அல்லது தேவனுடைய ஆவியிலிருந்து செய்கிறையா? இப்போ பலனற்ற திடனற்றவனுக்கு உன்னுடைய ஆவியிலிருந்து நீ ஒத்தாசை பண்ணினையா, தேவனுடைய ஆவியிலிருந்து ஒத்தாசை பண்ணினையா? பலனற்ற கையை நீ ஆதரிக்கிறாய், உன்னுடைய ஆவியிலிருந்து அதை நீ செய்தியா, தேவனுடைய ஆவியிலிருந்து செய்தியா? ஞானம் இல்லாதவனுக்கு மெய்ப்பொருளை குறைவர அறிவித்தாய், அது உன்னுடைய ஆவியில் நீ செய்தியா, தேவனுடைய ஆவியில் செய்தியா? யாருக்கு அறிவை போதித்தாய்? நாம் அறிவை போதிக்கும் போது நம்முடைய அறிவை போதிக்கிறோமா, தேவனுடைய அறிவை போதிக்கிறோமா? இப்படி இன்னைக்கு அநேகர் வந்து இந்த காரியங்களை செய்யும் பொழுது, உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையதுன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு பயம் வந்துடும். நீ தான் பேசுறியா இல்லை வேற யார் தான் பேசுகிறாங்களே? காரணம், தேவனுடைய ஆவி இருந்தால் மட்டும்தான் தெளிவாக பேச முடியும். மனுஷனுடைய ஆவி அல்லது வேறவர்களுடைய ஆவி இருந்ததுன்னா என்னாகும், கொஞ்சம் பயந்து பயந்து தான் பேச வேண்டியது வரும். அப்போ இங்கே கீழே அஞ்சாம் வசனம் சொல்லுது, ஜலத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கும் அவர்களோடு தங்குகிறவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு. ஜலத்தின் கீழ் மடிந்தவர்கள்னா, ஜலம்னா தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழே தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்களுக்கும் அவர்களோடு கூட தங்குகிறவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு. அப்படின்னா தத்தளிப்பு பல வகையில் வரலாம். இப்போ சந்தோஷத்தில் தத்தளிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, வறுமையில் தத்தளிக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்போ பணம் நிறைய வந்துச்சுன்னா பணத்தில் மிதக்கிறாங்க, தத்தளிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதில் வந்து ஆங்கில வேதாந்தத்தில் நல்லா போட்டிருக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தையின் கீழே நாம் மதிக்கும்போது நம்மளுக்கு தத்தளிப்பு உண்டு. அப்படின்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் மூழ்கி அதில் நிறைந்தவர்களாக தத்தளிக்கிறோம். அப்படி நம்மளை கூட இருக்கிறவங்களும் அதே மாதிரி இருப்பாங்க. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையின் கீழே இருக்கிறவங்கள மட்டும்தான் நம்ம நண்பர்களாக வச்சுருப்போம். தேவனுடைய வார்த்தையை கேட்காதவர்கள நம்மளை விட்டு அகற்றி விடுவோம். ஏன்னா நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று சந்தோஷத்தில் தத்தளிக்கும் போது, இதை ஒருத்தன் கபடா அல்லது சூதா வஞ்சகமாக இருந்து தேவனுடைய பிள்ளைகள் மாதிரி இருந்து இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்கு வருவாங்க. அப்போ அதை பார்த்து தான் நம்ம அந்த சந்தோஷத்தை நம்ம வெளிப்படுத்தணும். அப்படியாக தேவனுடைய வார்த்தையிலே மடிந்தவர்கள், தேவனுடைய வார்த்தைக்காக மறித்தவர்கள், அவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு. அப்படின்னா எல்லா இதுலேயும் சந்தோஷத்தில் தத்தளிச்சிருப்பாங்க. அவர்களோடு கூட தங்குகிறவர்கள் அப்படின்னா, அவர்கள் அந்த நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து, தேவனுடைய வார்த்தையிலே மறித்தவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களோடு நட்பு பாராட்டும் போது, அவர்களுக்கும் எல்லா ஆசீர்வாதத்திலையும் நிரம்பினவர்களாக அல்லது தழும்பினவர்களாக மிகவும் ஆனந்தத்தோடு இருப்பார்கள். யோபு 14:1-4 வரை, யோபு 14:1-4 வரை, போதும். அப்போ இங்கே அசுத்தமானது வந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. அப்போ இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னால் நம்ம வேதத்தில் அநேக காரியங்களை பார்க்குறோம். எப்படின்னா, ஸ்ரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள்குரியனவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாக இருக்கிறான். அப்போ உண்மையாகவே சிறையினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள்குரியனவனும் சஞ்சலம் நேர்ந்தவனுமாக இருக்கிறான். முதல் அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம், சிறையினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள்குரியனவனும் சஞ்சலம் நேர்ந்தவனுமாக இருக்கான்னா, ரெண்டாவது அர்த்தம், சபையின் உபதேசத்தின்படி மறுபடி பிறந்தவன் வாழ்நாள்குரியனவனும் சஞ்சலம் நேர்ந்தவனுமாக இருக்கான். அதனால தான் ஒரு சபையை விட்டு இன்னொரு சபைக்கு ஓடுறான் ஜனங்க. இப்போ தாய் தப்பனை விட்டுட்டு போவாங்களா? ஆனால் இங்கே என்ன ஆகுது, பெற்ற தாயும் தகப்பனையும் விட்டுட்டு போன மாதிரி ஒரு சபையை விட்டு இன்னொரு சபைக்கு ஓடுவாங்க. காரணம், அவர்கள் சபையினுடைய உபதேசத்தின்படி பிறந்திருக்காங்க, தேவனுடைய உபதேசத்தின்படி அவங்க மறுபடி பிறக்கலாம். அதுதான் காரணம். அந்த மாதிரி இருக்கிற மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பூவை போல பூத்து அறுப்புண்டு போகிறான், நிழலை போல நிலையிருக்காமல் ஓடி போகிறான். சிறுவனிடத்தில் பிறந்தவனும் அப்படித்தான் இருக்கிறான், சபையினுடைய உபதேசத்தில் பிறந்தவனும் அப்படித்தான் இருக்கிறான். சபையினுடைய உபதேசம்படி ரச்சிக்கப்பட்டவனுடைய ரச்சிப்பு எத்தனை நாளைக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா 3 மாதத்துக்கு இருக்கும், இல்லை 6 மாதத்துக்கு இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் வருஷம் வருஷம் டிசம்பர் மாதம் வந்து ரச்சிக்கப்படுவார், அல்லது வருஷம் வருஷம் பெரிய வெள்ளிக்கிழமைக்கு அன்னைக்கு வந்து மனம் திருப்புவார், அல்லது ஈஸ்டர் அன்னைக்கு வந்து மனம் திருப்புவார். அப்படி வருஷத்துக்கு ஒரு தடவையாக மாறிடும். இப்படியாக சபையின் உபதேசத்தின்படி மறுபடி பிறக்கிறவர்கள் நிழலை போல ஓடிடுவான். ஆனாலும் வசனம் 3வது வசனம் சொல்லுது, ஆகிலும் இப்படிப்பட்டவன் மேல் நீர் உம்முடைய கண்களை திறந்து வைத்து உம்முடைய நியாயத்துக்கு என்னை கொண்டு போவீரோ. ஆனால் இப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். எப்படியாவது இவன் தேவனுடைய வார்த்தையின்படி மறுபடி பறக்க மாட்டானா? சபையின் உபதேசன்படி தான் பறந்திருக்கிறான். அதனால தான் இயேசு கிறிஸ்து வரும்போது சொன்னார், பரிசேயர் சரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், கொஞ்சம் புளிச்சமாக எல்லா மாவையும் புளிச்சு பண்ணிடும். அப்படி இன்றைக்கு வந்து சபையின் உபதேசத்தின்படி மறுபடி பிறந்தவர்கள், ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துறதுக்கு சிஎஸ்காரர் ஒரு மாதிரி பிரசங்கம் பண்ணுவான், ஆர்சிக்காரர் ஒரு மாதிரி பிரசங்கம் பண்ணுவான், பெந்தகோஸ்காரர் ஒரு மாதிரி பிரசங்கம் பண்ணுவான், இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தவன் அவன் இன்னொரு மாதிரி பிரசங்கம் பண்ணுவான். அப்படி வந்து உலகத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையான சபைகள் இருக்கிறது. இப்போ நம்ம ஊரில் எத்தனை வீதி இருக்குதோ அத்தனை வீதிக்கு சபை இருக்கிற மாதிரி அத்தனை சபை பேரில் உலகம் முழுவதும் சபைகள் இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் வந்து உபதேசத்தை மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு மனுஷனுக்கு 4 பேர் கிறிஸ்டின் ஃப்ரெண்ட் இருக்கிறான், டேய் நீ கொஞ்சம் சொல்கிற எனக்கு இது ஆண்டவருடைய வார்த்தை அப்படின்னு, இவன் எப்படி சொல்லுவான்? சரி, அவர் எப்படி சொல்கிறான்னு அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்பான், ஏய் அவன் சொல்கிறதெல்லாம் போய் இதுதான் கரெக்டாக அப்படின்பான். எல்லா சபைக்கும் போயிட்டு வழங்கி போய் தனியாக ஒருத்தர் இருப்பான், நான் அவன்கிட்ட போய் கேட்பாங்க, தெய்வனுங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் போய் நீங்கள் முதல்ல பைபிளை படி, அப்போ நீ தானாக வந்து எல்லாம் தெரிஞ்சுக்க. அவனுங்கெல்லாம் பைபிளை படிக்கிறதுக்கு விடாமல் உன்னைய இவனுங்க பிரெயின் வாஷ் பண்ணுறானுங்க. அதனால் நீ என்ன பண்ண, பைபிளில் எளிமையான பகுதி இந்த அந்த பகுதியை நீ படி, கடவுளே உங்கள்கிட்ட பேசுவார்னு சொல்லுவான். அப்படி இன்றைக்கி வந்து கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிற ஜனங்கள் ஒரு மனுஷனை ஞானஸ்தானத்துக்குள்ளே வழி நடத்துறதுக்கு என்னென்னமாக பாடுபடுறான். அப்படின்னா ஞானஸ்தானம் படி தச்சுன்னா மதம் மாறியாச்சு. இப்போ காசி ராமேஸ்வரத்தில் அவனாக போய் முங்குறான், கிறிஸ்தவன் என்ன பண்ணுறான், அதே இடத்துல கூட்டிகிட்டு போய் இவன் என்ன பண்ணுறான், இவன் அவனை முக்க வைக்கிறான். அப்படி வரும்போது மற்றவனுடைய உபதேசம் தான் கேட்டு கேட்டு வர்றான் வழியே, இவனுக்கும் ஒரு அறிவு வரமாட்டேங்குது. ஞானஸ்தானங்கிறது அவனாக பார்த்து திருந்தணும், அவன் படித்து மருவம் அடையணும். ஆனால் இப்படிப்பட்டவங்க ஆண்டவர் வந்து நல்ல வழி படுத்துறதுக்கு அவர் பார்த்துட்டே இருக்கார். 4வது வசனம், அசுத்தமானதுலேருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. அசுத்தமானதுலேருந்து எப்படி சுத்தமானதாக மாற்றுறது? புளிப்பு தெரியுமா உனக்கு? அசுத்தமான ஒரு பொருள் இருக்குது, அதை எப்படி சுத்தமாக மாற்றலாம்? ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்துருப்பாங்களா? சொல்லிக் கொடுக்கலையா? கை கழுவ சுத்தம் பண்ணுறதில்லை. ஒரு அசுத்தமான பொருள் இருக்குது, ஒரு குப்பைத்தட்டி இருக்குதுன்னு வச்சுக்கலாமே, அந்த குப்பைத்தட்டியை எப்படி நல்ல பொருளாக மாற்றலாம்? ஒன்றும் கெமிக்கலாம் போட வேண்டாம். குப்பை போட்டு தீர்ந்ததுன்னா அந்த குப்பை மேலே கொஞ்சம் மண்ணை போட்டு காற்று போகாமல் மூடி வச்சுட்டா போதும். கொஞ்ச நாள் என்னாகும், எருவா மாதிரி அப்போ செடி கொண்டு போடலாம். அந்த மாதிரி அந்த சயின்ஸை மனுஷன் இங்கே சொல்லி தராரு. அசுத்தமானது எது? நம்முடைய சரீரத்தில் நம்முடைய இருதயம். இருதயமே திருக்குள்ளதும் மாறுபாடானதும் மகா கேடு உள்ளதுமாக இருக்கிறது. இந்த இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், பொய், திருடு, என்னென்ன இருக்குது அவ்வளோ வெளியே வருது. அப்போ இது சுத்தம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் ஒரு வழி சொல்கிறார். என்ன வழினா, இந்த அசுத்தமான பொருளை நீ என்ன பண்ணு, இதுக்கு மேலே தேவனுடைய வார்த்தையை நீ போட்டு வச்சினா என்னாகும், இந்த அசுத்தம் எல்லாம் சுத்தமாக மாறி, அந்த அசுத்தமான பொருள் எல்லாமே நல்ல பொருளாக மாறிடும். ஆமாம், இப்போ நம்மளுக்குள்ள நிறைய அறிவு இருக்குது, அது என்ன பண்ணுது, திருடுது, பொய் சொல்லுது, ஏமாத்துது. அப்போ இந்த அறிவு வந்து நம்மளுக்கு தீமையை செஞ்சிட்ருக்குது. இந்த அறிவில் தேவனுடைய அறிவை நம்ம போட்டு வச்சா என்னாகும், இந்த அறிவு நல்ல அறிவாக நம்மளுக்கு மாறிடும். அதனால் நன்மையும் தீமையை பகுத்தறிய தெரிஞ்சவங்களுக்கு தீமையை நாம் நன்மையாக செய்யும்போது அது நம்மளுக்கு தேவ ஞானமாக மாறுது. அப்போ தீமைக்கு நாம் தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்யணும்னா நாம் தீமை மேலே தேவனுடைய வார்த்தையை நம்ம தீமை மேலே போட்டு வைக்கணும், அல்லது நம்ம தீமையான அறிவில் தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொள்ளும்போது அந்த தீமையான அறிவு நன்மையான அறிவாக மாறுது. அப்போ நம்ம தீமைக்கு தீமை செய்யாமல் ஒரு மனுஷன் தீமை செஞ்சானா அவனுக்கு நாம் நன்மை செய்கிறோம். அப்போ இங்கே வந்து அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. அப்படின்னா ஒருவனுமே இல்லையா இந்த உலகத்தில்? யாருக்கு பண்ண முடியும்? ஆண்டவர் இருக்கார், ஆண்டவருக்கு முடியும். அப்படின்னா என்னால் தான் அது பண்ண முடியும். ஒரு அசுத்தமான பொருள் இருக்குது, அந்த அசுத்தமான பொருளை சுத்தமான பொருளாக மாற்றுறதுக்கு இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாலே முடியாது. ஒரு பாவி இருக்கிறான், அந்த பாவியை நீதிமான் ஆக்கிறதுக்கு தேவன் ஒருவனால் மட்டும்தான் முடியும். இந்த உலகத்தில் இன்றைக்கி அநேகம் பேர் எழும்பி இருக்காங்க பாவியை நீதிமான் ஆக்கிறதுக்கு. இந்து மதம் ஒன்று சொல்லுது, முஸ்லீம் மதம் ஒன்று சொல்லுது, அப்படி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு கொள்கையில் பாவியை நீதிமான் ஆக்கிறதுக்கு பலவிதமான தத்துவங்களை சொல்லி கொண்டு வருது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது, ஒரு பாவியை நீதிமான் ஆக்குவதற்கு தேவனுடைய வார்த்தையினால் மட்டும்தான் முடியும், வேறு ஒன்றுத்தினாலையும் முடியாது. அப்போ அந்த தேவனுடைய வார்த்தை அசுத்தமான நம்முடைய அறிவு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே போகும்போது ஞானஸ்தானம் எடுக்குது, அதுதான் தண்ணியில் முங்குதுன்னு அர்த்தம். தண்ணியில் முங்குதுன்னா அந்த சாகுது, அப்போ மேலே வரும்போது புதிய அறிவாக வருது. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் அசுத்தமாக இருக்கிற காரியங்கள், அசுத்தமான இடத்தை வந்து தேவனுடைய வார்த்தையை போடும்போது அது சுத்தமான இடமாக மாறுது. யோபு 14:22, யோபு 14 போதும். அப்படின்னா ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அவனுக்கு நோவு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், தப்பிக்கவே முடியாது. அதே மாதிரி அவன் ஆத்மா அவனுக்குள்ளே இருக்க மட்டும் அதற்கு துக்கம் உண்டு. அவன் சாகாமல் உயிரோடு இருந்திருக்கிற நாள் வரைக்கும் எல்லாத்துக்கும் சாவு வருது, வயசாகிட்டே போகுது, கண்ணு தெரிய மாட்டேங்குது, நடக்க முடியல, யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, எப்போ சாவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருப்பான். எழுத்தின்படியும் இதே மாதிரி தான். அதே மாதிரி ஆவிக்குரிய நிலைமையிலையும் ஒரு மனுஷன், எனக்கு தைரியம் இருக்குது, நான் கிங்காங், நான் எக்ஸசைஸ் பைல்வான், நான் ஊருக்குள்ளே எத்தனை பேர்த்த அடித்தவன், அத்தனை பேர்த்த அடித்தவன் சொல்லிட்டு நான் வெயிட்டு உழவுக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு பலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தானா அவனுக்கு நோவு இருக்கும். அப்படின்னா தன் பலத்தை நம்பி இருக்கிறவனுக்கு என்னைக்கு பிரச்சனை தான். அப்படின்னா அவனுடைய மாம்சம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக மறிக்க வேண்டும், அப்போதான் அவனுக்கு சந்தோஷம் இருக்கும். அதை விட்டு போட்டு எனக்கு அது தெரியும் இது தெரியும் எனக்கு அந்த திறமை இருக்குது இந்த திறமை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தானா அவனுடைய சுயம் சாகர வரைக்கும் அவனுக்கு நோவு இருக்கும். அந்த வியாதி அவனையும் தொந்தரவு பண்ணும், அடுத்தவனையும் தொந்தரவு பண்ணும். அதே மாதிரி அவன் ஆத்மா அவனுக்குள்ளே இருக்க மட்டும் அதற்கு துக்கம் உண்டு. அப்படின்னா அவன் ஆத்மா ஒன்று மாம்சத்தில் பலம் பாராட்டுறது, இன்னொன்று ஆத்மாவில் நான் யார் தெரியுமா, என்னுடைய அருமை என்ன பெருமை என்ன அப்படிங்கிறது தன்னைத்தானே பெருமைப்படுத்தி பெருமைப்படுத்தி வரும்பொழுது அப்போவும் துக்கம் இருக்கும். அப்போ நம்முடைய மாம்சமும் சாகணும், நம்முடைய ஆவியும் சாகணும். இப்போ மாம்சமும் சாகணும், ஆவி ஆத்மாவும் சாகணும், அப்போ தான் நம்ம வாழ்க்கை இங்கே சந்தோஷமாக இருக்கும். இது ரெண்டு தான் ஞானஸ்தானம்னு சொல்கிறது. மாம்சம் சாகிறது தண்ணியில் ஞானஸ்தானம், ஆவி ஆத்மா சாகிறது ஆவியில் ஞானஸ்தானம். இப்போ ரெண்டு சாகாம உயிரோடு இருந்துச்சுன்னா நம்ம முழுவது வியாதி தான், துக்கம் இருக்கும். அதனால் உண்மையாக தங்களுடைய பாவம் மனுஷனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களுக்கு வியாதிங்கிறத வரா, ஏன்னா பாவம் மனுஷனோட அந்த வியாதியும் செத்து போகுது. ஆனால் உடம்புக்குள்ளே வியாதி இருக்குது, ஆனால் தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன ஆகுது, முழு மனுஷனும் சாகிறான். அப்போ முழு மனுஷன் சாகும்போது அந்த வியாதி அவனை தொந்தரவு பண்ணுமா, அதுவும் சாகும். அப்போ தேவனுடைய வார்த்தையை ஒரு மனசை ஏற்றுக்கொள்ளும் போது எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் சரி அவனுக்கு அது சுகமாகும். காரணம் இவன் மாம்சம் சாகிற மாதிரியே அந்த வியாதியும் சாகும். இன்றைக்கி அனைவருக்கும் வியாதி வர்றதுக்கு காரணம் என்னென்னா அவன் மாம்சம் உயிரோடு இருக்குது. அவன் இன்னும் தன்னுடைய மாம்சத்தை வந்து ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கல. அப்படி மாம்சத்தை வந்து நம்பி இருக்கும்போது என்னாகு ஆண்டவர் பார்க்குறாரு, அதுக்கு நோயை விட்டுறாரு. அப்போ உண்மையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய மாம்சத்தை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தவர்களுக்கு வியாதி இல்லை, துக்கம் இல்லை. அதே மாதிரி தங்களுடைய ஆவியை மரணத்தை ஒப்பு கொடுத்தவர்களுக்கு அவர்களுக்கும் துக்கம் இல்லை, மரணம் இல்லை. அப்படியாக நம்ம ஆவியும் சாகணும், நம்ம மாம்சமும் சாகணும், அப்போ தான் நம்மளுக்கு நிம்மதி. யோபு 28:7-11 வரை. யோபு 28:7-11 வரை.
ஒரு வழி உண்டு,
போதும் இங்க நாம் வாசிக்கிறோம். ஒரு வழி உண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது. பட்சினா பறவை, வள்ளூர்னா ரொம்ப பார்வையில் திறமையானது, அது கண்டதில்லை. துஷ்டமிருகின் கால் அதில் படவும் இல்லை, சிங்கம் அதை கடந்ததில்லை. அவன் தன் கைகளை கற்பாறையின் மேல் மீட்டி மலைகளை வேரோடே புரட்டுகிறான், கண்மலைகளுக்குள்ளும் நீர்காலுக்குள்ளும் வெட்டுகிறான். அவன் கண் விலையிருந்து எல்லாவற்றையும் காணும், ஒரு துளியும் கசியாதபடி ஆறுகளை அடைக்கிறான், மறைவிடத்தில் இருக்கிறதை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறான். இத்தனை மனுஷன் பண்ணினாலும் ஒரு வழி உண்டு, அந்த வழியை கண்டுபிடிக்கல. இதெல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வேலை, எவ்வளவு திறமையாக மனுஷன் செய்கிறான், ஆனாலும் ஒரு வழி உண்டு. அதைய பறவையும் பார்த்ததில்லை, எந்த மிருகமும் அந்த வழியாக போனதில்லை, ஆனால் மனுஷன் என்னென்னமோ வேலைகளை பண்ணுறான். அப்போ அது என்ன வழி? ஒரு வழி உண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது. என்ன வழி அது? அப்போ நம்ம இங்கே நாம் பார்க்க வேண்டியது ஒரு வழி உண்டு, அந்த வழி என்னன்னு கண்டுபிடிக்கணும். யோபு 28:12 வாசிப்போம். போதும், இங்கே நாம் முதல் வசனம் 12 ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் இது. அப்போ ஞானத்தை வந்து ஒரு இடத்துல கண்டெடுக்கலாம், ஒரு இடத்துல இருக்குது ஞானம். அப்புறம் புத்தி விளையுது, பயிர் மாதிரி விளையுது புத்தி. அப்போ அந்த இடத்துக்கு போகிற வழி அது, ஒரு வழி உண்டு. அந்த வழியை கண்டுபிடிச்சு போனால் அங்கே என்ன நடக்குது? ஞானத்தை கண்டுபிடிக்கலாம், அப்புறம் புத்தி விளையிற இடத்தையும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அந்த வழியை போகணும். ஆனால் இதுவரைக்கும் அந்த வழியை யாரும் போனதில்லை. அப்போ தேவனுடைய வசனம் சொல்லுது, ஞானமும் புத்தியும் எவ்வளோ மதிப்புள்ளதுங்கிறது கீழே வியாக்கியானம் பண்ணிட்டு வருது. அப்போது ஒரு வழி உண்டு, அந்த வழியாக போனால் ஞானத்தை கண்டடையலாம், புத்தி விளைகிற இடத்தை பார்க்கலாம். அது என்ன வழின்னு பார்ப்போம், தொடர்ந்து வாசிப்போம். 20
இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும், புத்தி தங்கும் இடம் எங்கே? ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் உளித்தும் ஆகாசத்து பறவைகளுக்கும் மறைந்தும் இருக்கிறது. நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளிலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். அவர் பூமியின் கடையாந்தரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறதையெல்லாம் காண்கிறார். அவர் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து மழைக்கு திட்டத்தையும் இடிமுழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். அவர் அதை பார்த்து கணக்கிட்டார், அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதை ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதை புத்தி என்றார் என்று சொன்னார்.
போதும், இப்போ அந்த வழியை கண்டுபிடிக்கலாம். அப்போது அந்த வழியில் வரும்போது ஞானம் எங்கே இருந்து வரும், புத்தி தங்கும் இடம் எங்கே? அப்போ புத்தி விளையுது, ஞானம் ஒரு இடத்துல இருக்குது. இப்போ திரும்பவும் சொல்லுது, ஜீவனுடைய சகல கண்களுக்கு ஒழிஞ்சிருக்குது, ஆகாயத்து பறவைகளுக்கும் மறைஞ்சிருக்குது. ஆனால் அந்த வழியை யார் கேட்குறான்னா, நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினால் மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. தேவனே அதன் வழியை அறிவார். அப்போ நாசமும் பாதாளமும் அது தங்களுடைய காதுகளினால் மட்டும் அந்த கீர்த்தியை கேட்குது. எது? ஞானத்தை பற்றியும் புத்தியை பற்றியும் உண்டான எல்லா காரியத்தையும் நாசமும் மரணமும் காதுகளை மட்டும் கேட்குது. ஆனால் அந்த வழியை தேவன் தான் அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். அதன் ஸ்தானம்னா அது இருக்கிற முக்கியமான இடம், அது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், மனுஷனுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அது மனுஷனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. யாருக்குமே தெரியாமல் ஒரு காரியத்தை ஆண்டவர் மறைச்சு வச்சார்னா அதனால் என்ன பிரயோஜனம், மனுஷனுக்கு என்ன பிரயோஜனம்? எழுதி கொடுத்துட்டாரு, எழுதி கொடுத்துல ஒரு ரகசியம் இருக்குது, ஒரு ரகசியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரகசியமாக வச்சுட்டு போனால் அது யாருக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு வழி உண்டு, அந்த வழியில் போனால் ஞானம் கிடைக்கும், புத்தி கிடைக்கும், அதனுடைய மதிப்பு இவ்வளவு மதிப்பு இவ்வளவுன்னு சொல்லிட்டு வர்றாரு. கடைசியில் நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினால் மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது, தேவனே அதன் வழியை ஏறுவார். சரி, ஆண்டவருக்கு அந்த வழி தெரியும். அப்போ அந்த வழி என்னங்கிறத 24 பார்த்தோம்னா, பூமியின் கடையாந்திரங்களை பார்த்து வானங்கள் கீழே இருக்கிறவர்களெல்லாம் காண்கிறார்.
மழைக்கு திட்டத்தையும் இடிமுழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கு வழியை ஏற்படுத்துகிறார். அவர் அதை பார்த்து கணக்கிட்டார். அதை ஆராய்ந்து அழைத்தப்படுத்தி மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுற ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுதே புத்தி என்றார் என்று சொன்னார்.
போதும். இப்போ புத்தி ஞானம் எங்கே வந்திருக்குதுன்னா, ஆண்டவர் பயப்படுவதே ஞானம், அப்புறம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. இதை நம்ம கீழ்ப்படியும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நாசமும் 22 நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. அப்போது ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து இருக்கும்போது அவன் ஞானத்தை அடைகிறான். அவன் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவன் தன்னுடைய மாம்சத்தை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறான், அல்லது நாசத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறான், தன்னுடைய ஆவியை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறான். இப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையினாலே நாசமும் மரணமும் அவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய காதுகளிலே என்ன கேட்குது? தேவனுடைய ஞானமும் புத்தியும் அவனுடைய காதுக்கு மட்டும் கேட்குது. இது என்னால் பேசுறதுக்கு விடாமல் தொண்டை வந்து அப்படி அடைக்குது எனக்கு. அப்படி வந்து ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையினாலே மனம் திரும்பும்போது, கர்த்தருக்கு பயப்படும் போது, பொல்லாப்பை விட்டு விலகும் போது, அவனுடைய பாவத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அல்லது அவனுடைய ஆவியை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, தீமையானதுலேருந்து நன்மையானதை புறப்படுது. அப்போ எனக்குள்ளே இருக்கிற தீமையானது நன்மையானதாக மாறும்போது யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற தீமை நன்மையாக மாறும்போது எனக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்படி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற தீமைக்குள்ள தேவனுடைய வார்த்தையை போடும்போது அது நன்மையாக மாறும். அந்த நன்மையாக மாறுறத நம்மளுக்குள்ள தெரியும், நம்ம காதுக்கு அது நல்லா கேட்கும். ஒவ்வொரு மனுஷனுடைய காதுக்கும் அது நல்லா கேட்கும். அப்படி நாம் வந்து தேவனுடைய வார்த்தையினாலே கர்த்தருக்கு பயன்படும் பொழுது ஞானம் நம்முடைய காதுகளிலே துணிக்கும். பொல்லாப்பை விட்டு விலகும் பொழுது புத்தி என்னங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் தனித்தனியாக சொல்லிக் கொடுக்குறார். அது எப்படி சொல்லிக் கொடுக்குறார்னா, பூமியின் கடையாந்தரங்களை பார்த்து, கடையாந்தரங்கள்னா ரெண்டு முனை, இந்த முனை அந்த முனை. இப்போ ஸ்கூலில் படிக்கிறதுக்கு போகிறான், ஜூன் மாதம் படிக்கிறதுக்கு போகிறான், அப்படின்னா மார்ச் மாதம் எக்ஸாம் வருது. இப்போ அடுத்த ஜூன் மாதம் என்ன ஆகுது? நம்ம வேறு வகுப்புக்கு போய் ஆகணும். அப்போ அந்த காலத்தை கணக்கு பண்ணுறோம். அப்போ அந்த காலத்துக்குள்ளே படிப்பு படித்து முடிக்கணும். இப்போ சாயங்காலம் காலையில் 6 மணி ஆகுது, அப்போ வெடிஞ்சிருச்சு, அப்போ இத்தனை மணிக்கு என்னென்ன காரியம் செய்யணும். அப்போ ஒரு காரியத்திற்கு தொடக்கம் இருக்குது, முடிவும் இருக்குது. அப்போ அந்த தொடக்கமும் முடிவுமாக இருக்கிற காலத்தை முதல்ல கண்டுபிடிக்கிறது. அப்புறம் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து, காற்றுக்குன்னா பரிசுத்த ஆவியினால் ஒரு காரியத்தை செய்கிறதற்கு ஒரு ஆரம்பம் குறிக்கணும், ஒரு முடிவு இருக்கணும், அதுதான் காற்று. அப்போ தேவனுடைய ஆவியினால் நாம் காலத்தை முடிவு பண்ணுகிறோம். காற்றுக்கு அதன் நிறைனா இன்ன அளவு அறிவு அதுக்கு பயன்படுத்த வேண்டும். அப்புறம் ஜலம், ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து, ஜலம்னா தேவனுடைய வார்த்தை. அப்போ இந்த அளவு தேவனுடைய வார்த்தை இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட அளவு தேவனுடைய ஆவியும் இருக்கணும். இன்னைக்கு ஏன் ஜனங்க வந்து இடறி போகிறாங்க, தடுமாறுறாங்கன்னா, அறிவு இருக்குது ஆனால் ஆவி யாருடையது? மனுஷனுடையது. அப்போ தேவனுடைய அறிவு எடுத்துகிட்டு போகிறான், என்ன பண்ணுறான்? மனுஷனுடைய ஆவி அங்கே பயன்படுத்துகிறான். அறிவு தேவனுடையது. அப்போ ஆவி யாருடையதாக இருக்கணும்? தேவனுடையது தான் இருக்கணும். ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான்னா, தேவனுடைய அறிவை எடுத்துகிட்டு போவான், மனுஷனுடைய ஆவியை உபயோகப்படுத்துகிறான். அப்போ அங்கே என்ன தடுமாறிடுறான்? பார்த்தா வெளியே பார்த்தா தேவனுடைய வார்த்தை மாதிரி தெரியும், தேவனுடைய ஆவி மாதிரி தெரியும். ஆனால் இவனுடைய அறிவை ஆவியை அவன் கொண்டு போகிறான். எதுக்கு கொண்டு போகிறான்? இவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த வசனத்தை அங்கே பிரசங்கம் பண்ணுறான். அப்போ தேவனுடைய ஆவியை எடுத்துகிட்டு போகும்போது அது தேவனுடைய திட்டம் நிறைவேறும். அதனால தான் நம்ம யோபுல வாசித்தோம், எல்லாத்தையும் சொல்லிட்டு உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது? நீ ஏழைகளுக்கு பிரசங்கம் பண்ண, திடன் இல்லாதவங்களுக்கு இதை பண்ண, அதை பண்ண, இப்படி பண்ண, எல்லாம் செஞ்ச, எல்லாம் கரெக்டு. நிறைய பேர் ஏழைகளுக்கு நிறைய அன்னதானம் பண்ணுவாங்க. எதுக்கு? நன்மை செய்கிறதுக்கு அன்னதானம் பண்ணுவாங்க. அதை காமிச்சு இன்னொருத்தங்கிட்ட காசை பிடுங்க இருக்குது. நிறைய ஏழைகளுக்கு துணி கொடுப்பாங்க, நிறைய பேர்த்துக்கு புஸ்தகம் வாங்கி கொடுப்பாங்க. நம்மளாம் நினச்சிக்குவோம், பரவாயில்ல நல்லது செய்கிறார் நல்லது செய்கிறாருன்னு. நல்லதான் செய்யலை, நல்லது செஞ்சு இந்த காசை இன்னொருத்தங்கிட்ட காட்டி ஏமாற்றி வாங்கறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நல்லது பண்ணியிருக்கிற, ஆனால் உன்னுடைய இந்த புறப்பட்ட ஆவி யாருடையது? இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறவனானாலும் சரி, இதயத்தில் வச்சுருக்கிறவங்களானாலும் சரி, எல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் உன்னுடைய இந்த புறப்பட்ட ஆவி யாருடையதுன்னு கேட்டால் அப்படியே ஒரு தடுமாட்டம் வரும் நம்மளுக்குள்ளே. ஏன்னா அது மனுஷனுடையது. இங்கே வரும்போது காற்றுக்கு அது நிறை, காற்றுன்னா பரிசுத்தாவிக்கு அதனுடைய அளவு, ஜலம் தேவனுடைய அறிவுக்கு ஒரு அளவு எடுத்துகிட்டு நீ கொண்டு போனேன்னு என்ன நடக்கும்? உன்னுடைய இருதயத்தில் தேவனுடைய அறிவும் தேவனுடைய ஆவியும் உன்னுடைய இருதயத்திலிருந்து செயல்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, மழைக்கு திட்டத்தையும் இடிமுழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கும் வழியை ஏற்படுத்துவார். இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு படித்தா மனசில் தங்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, அதில் உள்ளான கருத்து என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ பைபிள் 66 புத்தகம் இருக்குது, அது ரொம்ப சுருக்கி ரொம்ப ஒரு பக்கத்துக்கு எழுதிடலாம். ஆனால் ஆண்டவர் மனுஷன் மேலே வச்ச அன்புனால் அவன் எப்படியாவது புரிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனுஷனும் புரியத்தக்க வகையில் வித்தியாசமான முறையில் அது எழுதுனதுனால தான் இவ்வளோ பெரிய புஸ்தகமாக மாறிடுச்சு. பைபிளுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பின் புஸ்தகம். மனுஷன் மேலே வச்ச அன்புனால் ஆண்டவர் எழுதி கொடுத்த புஸ்தகம் தான் அன்பின் புஸ்தகம். அன்புங்கிற ஒரே வார்த்தையில் பைபிளை அடக்கிடலாம். ஆனால் அதுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது தான் ஏதாவது ஒரு வழியில் மனுஷன் உணரட்டும், புரியட்டும் அப்படின்னு என்னென்னமோ பண்ணி அந்த அன்பை கொண்டு வராது. அப்படி நாம் தேவனுடைய வார்த்தையை நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ஆவி நம்ம இருதயத்தில் வைக்கும்போது மலைக்கு திட்டம், மலைனா மேலேருந்து பெயர்ந்து நம்முடைய அறிவு பல வகையில் படர்ந்து எல்லாத்துக்கும் பயனுள்ள வகையாக வர்றது தான் மலை. எல்லாத்துக்கும் பயன்படும்ல. இப்போ என்னுடைய இதயத்தில் மட்டும் அந்த அறிவு இருக்குது, அந்த ஆவி இருக்குது அப்படின்னா அடுத்தவனுக்கு என்ன பிரயோஜனம்? அப்போ மலை மாதிரி வந்தால் தான் அது மற்றவங்க எல்லாத்துக்கும் அந்த தேவனுடைய ஆவியும் அந்த தேவனுடைய அறிவும் பயனுள்ளதாக இருக்கும். அப்போ தான் மக்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. மலைக்கு திட்டத்தையும் இடிமுழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கு வழியும் ஏற்படுத்துகிறார். இடிமுழக்கம், மின்னல். இதில் மின்னல் முதல் வருமா இடி முதல் உருவாகுமா? மின்னல் தான் முதல்ல நம்மளுக்கு தெரியும், ஆனால் இடி பின்னால் வரும். ஆனால் அது உருவாகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே நேரத்தில் தான் உருவாகுது. இடியும் மின்னலும் ஒரே நேரத்தில் தான் அங்கே உருவாகுது. ஆனால் மின்னல் மட்டும் சீக்கிரமாக வந்துடும், ஏன்னா அதனுடைய வேகம் ஜாஸ்தி. ஆமாம், அதனுடைய சத்தம் வந்து பின்னால் வரும். ஆனால் அது உருவாகிற இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே நேரத்தில் தான் உருவானது. அதே மாதிரி நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தியானிக்கும் போது நம்முடைய இருதயத்தில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, மின்னலும் அடிக்கும், இடியும் அடிக்கும், இடியும் சத்தம் கேட்கும். இப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம், இடியும் சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன தோணுது, இந்த காரியத்தை இப்படி செஞ்சால் நல்லாயிருக்குன்னு நம்முடைய இருதயத்தில் தான் முதல்ல தோணுது. அப்போ நம்முடைய இருதயத்தில் தோணதுக்கப்புறம் நம்ம மற்றவங்கிட்ட ஆலோசனை சொல்கிறதுக்கு நானும் இந்த மாதிரி தான் நினச்சேன் அப்படின்னு நம்ம வாய் வழியாக தேவனுடைய வார்த்தைகளை சொல்கிறோம். அப்போ இருதயத்தில் உணர்றதுக்கு பேர் மின்னல், அது முதல்ல நம்ம உணர்ந்துருவோம். அப்புறம் இடின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இடினா நம்ம வாயில் தேவனுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவது. இவ்வளோ நாள் இந்த காரியத்தை பேசியிருக்கிறேன், குறிப்பு உனக்கு புரிஞ்சுதா? இன்றைக்காவது புரிஞ்சுதா? எத்தனையோ நாள் இந்த காரியத்தை பேசியிருக்கேன், ஆனால் இந்த அளவுக்கு தெளிவாக நான்
பேசலை.
மின்னல்னா நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் காரியத்தை வெளிப்படுத்துறது. இடினா வார்த்தையில் அந்த இருதயத்தில் நம்மளுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த காரியத்தை வாய் வழியாக பேசுறது. அதுக்கு தேவையான அளவு தேவனுடைய அறிவும் வேணும், தேவையான அளவு தேவனுடைய ஆவியும் இருக்கணும். இதில் எங்கேயாவது தடுமாற்றம் வந்துச்சு அது என்ன நம்மளுக்கு தெரியாது. நிறைய பேர் மக்கா இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான், அறிவே வளர மாட்டேங்குது, சரியாகவே பேச மாட்டேங்கிறான், சரியாகவே வேலை செய்ய மாட்டேங்கிறான். ஏன்னா அங்கே இருதயம் கெட்டு கிடக்குது. இப்போ இருதயத்தில் தேவனுடைய அறிவு வேணும், இருதயத்தில் தேவனுடைய ஆவி வேணும். அதை வச்சு சிந்திக்கும் போது தான் அங்கே கட்டளை பிறக்கிறது. அப்போ மரணமும் நாசமும் நாங்கள் எங்கள் காதுகளிலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்கிறோம், இந்த கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. அப்படின்னா ஒரு மனுஷன் பாவத்துக்கு மறித்து மாம்சமும் மறிக்கணும், ஆவியும் மறிக்கணும். அப்போ தான் அவனுடைய காதுக்கு தீமையிலிருந்து நன்மையாக மாற்றுறது எப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். இல்லைன்னா தீமைக்கு தீமை செஞ்சுட்டே இருப்பான், தீமைக்கு நன்மை செய்ய தெரியாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை உள்ளே போகலை. தேவனுடைய வார்த்தை உள்ளே போச்சுன்னா அந்த தீமைக்கு நன்மை செய்கிறது எப்படிங்கிறது அவனுக்கு ஆண்டவர் உணர்த்துவார். அப்போ வழியை ஏற்படுத்துகிறார். அவர் அதை பார்த்து கணக்கிட்டார், அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி மனுஷனை நோக்கி, இது ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். ஒரு வழி உண்டுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். முதல்ல ஒன்றாம் வசனத்தில் தான் ஆரம்பிக்கிறார். அதையா 28:7 ஆரம்பிக்கிறார், ஒரு வழி உண்டுன்னு. அந்த வழி எங்கே முடிக்கிறார்? 28 வரும்போது தான் தெரியுது. என்ன வழினா, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம், அதுதான் வழி. அதான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஆமாம், இது ரெண்டும் இல்லைன்னா அவனுக்கு ஞானம் இல்லை, புத்தியும் இல்லை. இதுதான் வழி. ஒரு வழி உண்டு அப்படின்னா அந்த வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுவது ஞானம், பொல்லாப்பு விட்டு கழுவுது புத்தி. அந்த வழியை போனால் மட்டும்தான் ஞானத்தை கண்டுபிடிக்க முடியும், புத்தி விளைகிற இடத்த கண்டுபிடிக்க முடியும், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அனுபவிக்கவும் முடியும், நாமளும் அனுபவிச்சுட்டு அடுத்தவங்களுக்கு நாம் சொல்லவும் முடியும். ரெண்டு பேர் 1:8-10 ரெண்டு பேர் 1:8-9
போதும்.
அப்போ தேவனை அறிகிற அறிவு இருதயத்தில் இருக்கணும், அது கனி கொடுக்கணும். அப்படி கனி இல்லாமல் இருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுறான், முன் செய்த பாவங்களை தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். அவனுடைய ஆவிக்குரிய கண்ணும் சொருகி போயிடும், எழுத்தின்படியாக இருக்கிற கண்ணும் சொருகி போயிடும். இப்படி குருடனாக மாறிடுவான். இப்படி குருடனாக மாறினவனுடைய அழைக்கப்பட்டதுலேருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவங்களாக மாற முடியாது. அப்போ ஆவிக்குரிய நிலைமையில் வளர்ந்து வளர்ந்து ஆவிக்குரிய கனி கொடுக்கணும். ஒரு மரம் தன்னுடைய கனிகளினால் அறியப்படும். இப்போ விசுவாசியாக இருக்காங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 5 வருஷமா 10 வருஷமா 15 வருஷமா விசுவாசியாக இருக்காங்க. கனி என்ன கனி வருது? நல்ல கனி வந்தால் நல்ல மரம், கெட்ட கனி வந்ததுனா கெட்ட மரம். அது மாதிரி கனி கொடுக்குறாங்களோ இல்லையோ அவங்க சரீரத்துலேயும் அந்த கனி தெரியும். என்ன கனி? வியாதி, துக்கம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். அப்போ மாம்சம் சாகாமல் இருக்கிறதுனால தான் அந்த வியாதியும் சாகாமல் இருக்குது. அந்த மாம்சம் செத்துருந்ததுன்னா அந்த வியாதியும் செத்துருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து பாவத்தையும் சாபத்தையும் வியாதியையும் ஜெயம் கொண்டிருக்கிறார். அப்போ நம்மளில் இருக்கிறது பாவ மாம்ச சரீரம். இந்த பாவ மாம்ச சரீரத்தில் தேவனுடைய வார்த்தையை அனுப்பினோம்னா எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி அது சாகும். அப்படி தேவனுடைய வார்த்தையை அனுப்பாமல் நம்ம பாட்டுக்கு தின்னு கொளுத்து இப்படி இப்படி இருந்தோம்னா அந்த வியாதி அதிகமாகும். அதிகமாகி அதுக்கு கனி வாழை கொலைகள் இந்த மாதிரி எங்கேயோ ஒரு பக்கம் கனி கொடுத்துருக்கோம். ஒன்றா ஒரு சிலவங்களுக்கு வெளியில் கனி கொடுக்கும், சிலவங்களுக்கு உள்ளேயே கனி கொடுத்துரும். சரீரத்தில் எங்கேயோ ஒரு பக்கம் கட்டி வந்துடும், வியாதி வந்துடும், தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கும். அப்போ இத்தனை நாள் அவங்களையும் ஏமாற்றி, ஆண்டவங்களையும் ஏமாற்றி, ஜனங்களையும் ஏமாற்றிட்டு இருந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இந்த கனியில் காட்டி கொடுத்துருவார். இந்த கனி இதுதான், இந்த மரம் காய்ச்சிருக்குது, இந்த மரம் வந்து இந்த மாதிரி மரம் தான் அப்படின்னு ஆண்டவரை காட்டி கொடுத்துருவார். அந்த மாதிரி சுவாமி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா முன்னூறுக்குள்ளே தான் போட்டு விதைப்பாங்க. இருதயத்தில் வந்து எல்லா கெட்ட எண்ணத்தையும் வச்சுக்கிட்டு அங்கே தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறது. எழுத்தின்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். எங்கே நிறைய முள் இருக்குதோ அந்த முள்ளில் கொண்டு போய் நல்ல விதையை போட்டுருவாங்க. கேட்டால் ஆடு மாடு திங்காதாம்மா. இப்போ இருதயத்தில் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நீ அந்த மாதிரி செய்கிற. அப்போ ஒரு விதையை வந்து சுற்றிலும் வேலி அடித்து தான் பாதுகாக்கணும். ஆனால் முள்ளுக்குள்ளே போட்டால் அது வளர்ந்து என்னாகும்? அந்த கனியும் அந்த முள்ளுக்குள்ளே நசுங்கும். அதே மாதிரி மனுஷன் இன்றைக்கி முள்ளை எடுக்காமல் முள்ளுக்குள்ளே தேவனுடைய வார்த்தையை வளர்ச்சதுனால தேவனுடைய வார்த்தை வளர்ந்து வளர்ந்து வந்திருக்குது. ஆனால் அந்த முள் என்ன பண்ணுது? அதை குத்தி அந்த கனியை நாசம் பண்ணுது. வெளியில் இருந்தால் நம்ம எப்படி எடுத்துடலாம்? உள்ளே அந்த மாதிரி கனி கொடுத்ததுன்னு எப்படி எடுக்க முடியும்? எடுக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், முள்ளுக்குள்ளே விதையாதிருங்கள். இருதயத்தில் உலக ஆசையும் வச்சையும் வச்சுக்கிட்டு தேவனுடைய வார்த்தையும் உள்ளே போட்டு மற்றவங்களை ஏமாற்றிட்டு இருந்தால் என்ன ஆகும்? என்னைக்கு இருந்தாலும் முள்ளில் போட்டது ஒரு நாளைக்கு விளைஞ்சு அது கனி கொடுக்க தான் செய்யும். அது வெளியிலையும் அந்த மாதிரி பண்ணுவாங்க, இருதயத்துலையும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணி இன்றைக்கி எல்லாத்துக்கும் முன்பாக நான் என்ன மாறாங்கிறத அவங்க வெளிப்படுத்துவாங்க. இப்படி இருக்கிறவங்க அழைக்கப்பட்டதிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு முன்னேற முடியாது. அதனால் நம்ம அழைக்கப்பட்டவர்களாக இருந்தால் நம்ம ஆவிக்கேற்றபடி நற்கனிகளை கொடுத்து நாம் நன்மை செய்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறணும். அப்படி மாறலைன்னா அழைக்கப்பட்டவன் என்ன பண்ணுறான்? இடறி விழுகிறான். மேலும் மேலும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, துன்பம் வந்துக்கிட்டே இருக்குது, கடன் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, தீரமாட்டேங்குது. யார் காரணம்? வசனம் சொல்லுது ராமநாமன் சொந்த இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். ஆண்டவர் சோதிக்க மாட்டார். இப்போ நானும் தாய் தாப்பன் இல்லாத வளர்ந்தாள். ஆண்டவர் என்னை ஆயுசு நாள் முழுவதும் என்னை சோதிக்கலை. ஆண்டவருடைய வார்த்தையை படிப்பதற்காக, ஆண்டவருடைய வார்த்தையை தெரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் என்னை சோதிக்கலை, என்னை வழி நடத்தினார். அது எனக்கு வாழ்க்கையில் சோதனை மாதிரி தெரிஞ்சுது. அதெல்லாம் எனக்கு அன்னைக்கு புரியல, இன்னைக்கு தான் புரியுது. அப்போ ஒரு மனுஷனை வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெரும்படியாக பல சோதனைகளையும் காலகட்டங்களையும் கஷ்டங்களையும் தாண்டி வரும்படி வழி நடத்துகிறார். எப்படி இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆகின உடனே நேரடியாக உடனே கடனை கொண்டு போகலை, அவங்கள பல வழியாக நடத்திட்டே வர்றாரு. இவன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்டவன், தானாவுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்கு இல்லவனானு. அந்த மாதிரி என்ன, ஆண்டவருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டது போது எனக்கு பல கஷ்டங்களும் துன்பங்களும் வந்த மாதிரி தெரிஞ்சது. ஆனால் ஆண்டவர் நடத்தி வர்ற பாதை, அந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்காமல் ஒரு மனுஷனும் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. அப்படி உடனே வந்து உடனே ஆசீர்வாதம் வாங்கினா அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு என்ன பண்ண முடியாது? காத்து கொள்ள தெரியாது. அதனால தான் ஆண்டவர் உடனே ஆசீர்வாதம் கொடுக்கறதில்லை. ஏன் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை? நீ பயிற்சி எடு, உனக்கு அந்த நான் சொந்தமாக கொடுத்துருக்குறேன், நீ அதை கட்டி காத்துக்கா. அப்போ உனக்கு தைரியம் வேணும், பலம் வேணும், உனக்கு ஞானம் வேணும். சத்துரு வருவான், புள்ள நெறி வரும், சாத்தான் வருவாங்க, துன்மார்க்கன்னு வருவானுங்க. அப்போ ஏற்கனவே பயிற்சி கொடுத்து வந்திருக்கிறனால தான் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒரு குடும்பத்தை நடத்தணும்னா அந்த குடும்பத் தலைவன் எல்லா காரியமும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு ஊழியக்காரன் சபை நடத்தணும்னு சொன்னால் எல்லா காரியமும் தெரிஞ்சிருக்கணும். விசுவாசிகள் நல்லவங்களும் வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க, சீட்டு பிடிக்கிறவங்களும் வருவாங்க, வட்டி கொடுக்குறவங்களும் வருவாங்க, வாங்குறவங்க வருவாங்க, மூணு சீட்டுக்காரங்க வருவாங்க, இடம் வாங்கி வைக்கிறவங்க வருவாங்க, எத்தனையோ விதமான ஆட்கள் வருவாங்க. ஆனால் ஊழியக்காரன் போய் அதில் மாட்டிக்கக்கூடாது. இப்போ ஜனங்களையும் அதில் வந்து மாட்டிக்கொள்ளக்கூடாது. அப்படியாக ஆண்டவர் என்னை அவருடைய வார்த்தைகளை படிக்கும்படியாக என்னை ஒரு சில பாதைகளில் நடத்தி கொண்டு வந்தார். எனக்கு சோதனையும் கஷ்டமாக தெரிஞ்சது, ஆனால் இன்னைக்கு எனக்கு அது நல்ல வழியாக எனக்கு தெரிகிறது. அதனால் வந்து நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை உறுதியாக்கும்படி நாம் ஆவிக்குரிய கனியை கொடுக்க வேண்டும். ஆவிக்குரிய கனி நம்மளுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாற முடியும். இல்லாட்டினா இடறி விழுக வேண்டியதுதான். இடறி விழுந்தால் என்ன நடக்கும்? சைக்கிளில் போயிட்டுருக்குறான், திடீர்னு இடறி விழுந்தால் என்ன ஆகும்? யாரும் அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லைன்னா பரவாயில்ல, எப்படி தப்பிச்சேன்னு வந்துடுவோம். ஆனால் அந்த பக்கம் இந்த பக்கம் வண்டி வந்துச்சு, அவனாக அடிச்சு போட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம மட்டும் பாதுகாத்து வச்சுருக்குது பெரிய காரியம். இப்படி கனி கொடுக்காதவங்க இடறி விழுந்தாங்கன்னா சாதாரணமாக எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இடறி விழுகிறது ஒரே முட்டை விழுந்துட்டாங்கன்னா அவங்கள யாருமே தூக்கி விட முடியாது. ரெண்டு கொரிந்தியர் நாலாம் அதிகாரம் நாலாம் வசனம்.
தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அபிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இருக்கும்படி
இப்பிரபஞ்சத்தின்
தேவனான அவர்களுடைய மனதை உண்டாக்கினான்.
ஆ, போதும். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அபிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். அப்போ தேவனுடைய சாயலாக இருக்கிற மகிமையான ஒளி யாருக்கு தெரியும்? தேவனுடைய சாயலாக இருக்கிற மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னா தேவனுடைய சாயல் எப்போ ஆகிறது? ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறக்கும் பொழுது அவன் தேவனுடைய சாயலாக மாறுகிறான். அப்போ தேவனுடைய சாயலாக மாறும்போது மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு வெளிப்படுகிறது. அதனால தான் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்குறான், உள்ளே போகிறான். இந்த ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு, அப்படின்னா பிரஜாதியும் அவிசுவாசி தான், இடறி விழுந்தவனும் அவிசுவாசி தான், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காதவனும் அவிசுவாசி தான், எல்லாம் ஒரே கேஸ் தான். ஆனால் அவிசுவாசினா உடனே பிரஜாதி இந்து கொள்ளும் மண்ணை வணங்கிட்டு இருக்கிறான். அவனை மட்டும் இல்லை, அவிசுவாசினா தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காதவனும் அவிசுவாசி, தேவனுடைய வார்த்தையிலே இடறி விழுந்தவனும் அவிசுவாசி. அப்போ இவங்களுக்கு அந்த தேவனுடைய வெளிச்சம் பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், அப்படின்னா இந்த பூமிக்குரிய பிதா என்ன சாத்தான் பிசாசு, யாரை அவன் பின்பற்றுறாங்களோ அவன் அவன் என்ன பண்ணுறான், நீ தேவனுடைய வெளிச்சத்தை பார்த்துறாத, அதனால் என்ன பண்ண, முதல்ல உன் கண்ணை குருடாக்கணும், அப்போ தான் நீ என்ன பின்பற்றுவாய். இப்போ நிறைய பேர் பிள்ளைகளை பிச்சை எடுக்கிற கொண்டு போகிறாங்களா, யாரும் நீ இப்போ பிச்சை எடுக்கிற கூட்டிகிட்டு வந்தானா அவன் கண்ணு இருந்தால் காட்டி கொடுத்துருவான். அதனால் திருடி கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, கண்ணை ரெண்டையும் குடுவாக்கி பிச்சை எடுக்க வச்சுருவாங்க. பிச்சை எடுக்க வச்சாச்சுன்னா என்ன ஆகும், உன்னை யார் இந்த பிச்சை எடுக்கிற வேலை கூட்டிகிட்டு வந்தான்னு கேட்டான், யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு தான் அவன் சொல்லுவான். அவன் காமிக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரியும் விசுவாசம் என்ன பண்ணுவானா, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காதவங்களையும் இடகு விழுந்தவங்களையும் என்ன பண்ணுவான், நீ விட்டேன்னா திருப்பி திருப்பி அங்கே ஓடுவார். அதனால என்ன பண்ண, மொத்தமாக என்னையே பின்பற்றிருந்து உன் கண்ணை குருடாக்கிட்டா முடிஞ்சு போச்சு. அப்படி இன்னைக்கு கிறிஸ்தவங்களுடைய அநேக கண்களை குருடாக்கி இருக்கிறான். புறஜாதி இல்லை, அது புறஜாதிக்கு அவன் கண் நல்லா தெரியுது. ஆண்டவர் அவனை எப்பவும் விடுதலாக்கி கொண்டு வருவார். நீங்கள் கிறிஸ்தவனை தான் அவிசுவாசிக்கிறவனையும் தேவனுடைய வார்த்தையில் இடது விழுந்தவனையும் பிசாசு என்ன பண்ணுறான்னா, இப்பிரபஞ்சத்தின் தேவன் நீ என்னுடைய ஆசீர்வாதத்தை மட்டும் வாங்கி அப்படின்ட்டு அவன் கண்ணை குருடாக்கி விட்டுறான். அப்படி குருடாக இருக்கிறவங்க இன்றைக்கு கிறிஸ்தவங்களில் 100%. அவனுக்கும் வழி தெரியாது, அடுத்தவனுக்கும் காமிக்க தெரியாது. பல்லவ ராஜ்யத்துக்கு தானும் போகிறதில்லை, போகிறவனையும் விடுறதில்லை. காரணம் என்ன? இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவனுடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான். இதில் ஊழியக்காரங்களும் தான் பொருத்தம். அப்படி தேவனுடைய வார்த்தையினால் மறுபடியும் பிறக்கும் பொழுது அவன் கண் திறக்கப்படும். அப்போ ஒரு தடவை தேவனுடைய வார்த்தையை பெற்று மறுதளித்து போனவனுக்கு கண் குருடா போச்சு, அவன் திருப்பி மறுபடியும் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவனுக்கு இல்லை. பிசாசு அவனை கொண்டு போய் பிச்சை எடுத்து வச்சிருக்கிறான், என்னை ஆராதி, என்னை பின்பற்று, உனக்கு என்ன காசு தானே வேணும், சாப்பாடு தானே வேணும், நான் தரேன் உனக்கு. இங்கே இப்படி சொல்லி அங்கே எப்படி சொல்லு, ஏமாற்றி போய் சொல்லி இப்படி இப்படி வந்தீங்கன்னா உனக்கு இங்கே அங்கே காசு இப்படி கிடைக்கும், அதுக்கு உண்டான அறிவு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தங்கிட்டே ஒவ்வொரு பொய்யை சொல்லிவிட்டு இதை வச்சு உனக்கு அப்படி காசு கொடுத்துருவேன், இதை வச்சு இப்படி காசு கொடுத்துருவான்ட்டு வாங்கி வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆகுது, அது வியாதி வந்துடுது. இப்போ அதுக்கு தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணால், அதுக்கு இன்னும் கொஞ்சம் காசு வாங்கணும். இப்படி தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போகிறவர்களுக்கு தேவன் சும்மா விடுகிறதில்லை, தேவன் நியாய தீர்ப்பை அனுப்புகிறார். அதே மாதிரி பரிசுத்தாவியை பெற்று இடவி போனவர்களுக்கு சவுல் மாதிரி தேவனுடைய ஆவியை விட்டு விலகினானா அவனுக்கு ஒரு அசுத்தாவியை அனுப்பிட்டுருவாங்க. அப்படி இன்றைக்கு அநேகர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கண்டவர்கள் பிசாசை பின்பற்றினபடியினால் அவருடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான். அப்படி குருடாக இருக்கிறவங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணாலும் சரி அவனுடைய ஆவிக்குரிய கண் திறக்க போகிறதில்லை, அவன் ஆயுசு முழுவதும் குருடன் தான். அந்த மாதிரி குருடன்களை இங்கே வச்சுருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால தான் தாவீது சொல்கிறான், தாவீது எருசலேமை பிடிக்க போகும்போது குருடனும் சப்பானியும் மொண்டியும் தடுத்தானுங்களாமா, ஏன்னா இவனுக்கெல்லாம் இருந்துக்கிட்டு அங்கே தேவனுடைய பிள்ளைகளை கொள்ளையடிக்கிறவனுக்கா. அதனால் தாவீது சியோன் கோட்டையை பிடிச்சான். பிடிச்சதுக்கப்புறம் குருடனும் மொண்டி சப்பானி எவனும் தாவீதுடைய வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கட்டளை போட்டான். பிச்சை எடுக்கிற வேலையை இருந்து தடுத்து விட்டான். அப்போ இவனு என்ன பண்ணுவானுங்க, தேவனுடைய ஜனங்க உண்மையானவங்க, இவங்களை ஏமாத்தலாம், நம்மளும் இப்படித்தானே இருந்தோம், நம்மளும் இப்படித்தானே ஒரு காலத்தில் இருந்தோம், யதார்த்தமாக ஏமாந்து ஏமாந்து எல்லோரும் கொடுத்துருவாங்க. ஆனால் தேவனை ஆராதித்து வருகிறவர்களை ஏமாத்துறவன் யாருன்னா, இந்த மாதிரி ஒரு தடவை தேவனுடைய ஆவியை பெற்று மறுதளித்து போய் சாத்தன் கண்ணு குருடாக்கிட்டாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட நல்லவங்க மாதிரி பேசி 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 அவங்கள கொள்ளையடித்து திங்கிறது தான் பார்ப்பான். அதனால் விசுவாசிகள் அந்த மாதிரி ஆட்களை கண்டு அவர்களை விட்டு விலக வேண்டும். அப்படி விலகலைன்னா ஆண்டவரே அவங்கள கொண்டு போயிடுவார். அப்படியாக ஞானஸ்தானம் எடுத்து பல்லவ ராஜ்யத்தை பார்த்தவர்கள் அநேகர் இன்னைக்கு குருடனாகி இருக்கிறார்கள். அதனால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது, அல்லது நாம் தேவனுடைய வார்த்தையினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறக்கும் பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக இருப்போம். அந்த நிலைமையில் நாம் தொடர்ந்து முன்னேறும் போது தேவன் நம்மளுக்கு புதிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.